வணக்கம் பவித்ரா.
வணக்கம் மேனகா.
தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. நாடு தொங்கு நாடாளுமன்றம் ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தேர்தலுக்கு முன்னரான கருத்து கணிப்புகள் அனைத்தும் பிரதமர் மால்கம் டர்ன்புல் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்பதாக சொல்லியிருந்தன இல்லையா? அதேபோன்று பிரதமர் மால்கம் டர்ன்புல் தனது தேர்தல் பிரச்சாரங்களில் பெரிய தவறுகளோ அல்லது பாரிய கொள்கை மாற்றங்களையோ கூட அறிவித்திருக்கவில்லை. அப்படியான ஒரு சூழலில் ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மையை பெற முடியாத இப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
அது கன பேருக்கு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கு. தேர்தல் ஆய்வாளர்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்படி என்று சொன்னால், வாக்களிப்பாளர்கள் வந்து தங்களோட ஆளுங்கட்சிய கொள்கையில அவங்க நடந்த விதத்துல தங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க என்று தான் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சில ஆய்வாளர்கள் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னால், ஆளுங்கட்சியில பொலிசி இது நாங்கள் கொள்கையில எடுத்துக்கொண்டு சொன்னோம்னு சொன்னா, அதுல முக்கியமா அவங்க வச்சது வந்து பொருளாதாரத்தை, அதுவும் குறிப்பா ஒரு டாக்ஸ் அந்த திட்டத்தை தான் சில ஆய்வாளர்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த டாக்ஸ் திட்டம் வந்து ஒரு நீண்ட கால திட்டம், அதாவது 10 வருட திட்டம். அதை ப்ரொக்ரெசிவா படிப்படியா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதாக செயல்படுத்துவதாக இருந்தது. அது மக்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்க இல்லை என்று சொல்லி, அதையும் விட எதிர்கட்சி டேவிட் ஷோர்டன் அவங்களோட கொள்கைகள் வந்து கூடுதலா நீண்ட காலமா இல்லாம குறுகிய காலத்துக்குள்ள பயனடைறதாக இருக்கிற கொள்கைகள் அவங்க இருந்தது. அதுவும் குறிப்பா ஹெல்த், அதாவது சுகம் சுகாதாரமும், அதுவும் குறிப்பா மெடிக்கேர், அது கூட மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதாலதான் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு எதிரானது இல்ல, அவங்களுக்கு இருந்த அந்த அந்த மேஜர் ஸ்விங் வந்து ரொம்ப குறைந்துட்டுது.
போகிற போக்கை பார்த்தால் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படியொரு நிலை ஏற்பட்டால் அது ஆஸ்திரேலிய அரசியலில் எத்தகைய தாக்கத்தை செலுத்தக்கூடும்?
தொங்கு பாராளுமன்றம் ஆஸ்திரேலிய மக்களுக்கு புதுதல்ல. 2010 தேர்தல் மூலமாக எங்களுக்கு வந்தது அதுதான். பெரும்பான்மை அரசாங்கம் இல்லாத இடத்தில் சிறுபான்மை அரசாங்கம் அமைக்க முடியும். கிராஸ் பெஞ்சஸ் பண்ற மற்ற பசுமை கட்சியாடையோ இல்ல வேற இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறவங்களோடய சேர்ந்து ஒரு சிறுபான்மை அரசாங்கம் அமைக்க முடியும். அதன் மூலம் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி வரக்கூடும். ஆனா சிக்கல் என்று சொன்னால், லேபர் கட்சியில டிவிஷன் சொல்லி இருக்கிற தன் பசுமை கட்சியோட சேர்ந்து அரசாங்கம் உருவாக்க மாட்டேன் என்று சொல்லி, அது போல பசுமை கட்சின்னு சொல்லி இருக்குது தாங்க ஆளுங்கட்சியோட சேர்ந்து எந்த விதமான பார்ட்னர்ஷிப்பும் நாங்க சேர்ந்து உருவாக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கணும். அந்த இடத்துல சிறுபான்மை அரசாங்கம் கொஞ்சம் சிக்கலாக வர வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலிய அரசியல் அமைப்புல வந்து இந்த மாதிரி இதுக்கு என்ன எப்படி நடந்து கொள்றது ஒன்றும் இல்லை. அதை நாங்க கன்வென்ஷன்ஸ் மூலமா தான் அரசியல் அமைப்பை பற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சிறுபான்மை அரசாங்கமும் அமைக்க இயலாத ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால், கூட வாக்குகள் எடுத்த பார்ட்டி அவங்க வந்து நம்பிக்கையில வாக்கெடுப்பு, அது மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி பண்ணலாம், வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லி பார்லிமெண்ட்ல அது பாஸ் பண்ணப்படும். அதாவது நடக்கக்கூடிய லீடருக்கு எதிராக நோ வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அதுக்கு இல்லாம வந்தது என்று சொன்னால், அந்த அந்த தலைவர் அரசாங்கம் நடத்தலாம். அது ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம், எதிர்கட்சியாகவும் இருக்கலாம். யாருக்கு கூட வோட்ஸ் இருக்குன்றதை பொறுத்து அது அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது.
சரி பவித்ரா, இப்ப பிரதமர் மால்கம் டர்ன்புல் மீண்டும் ஒரு சிறுபான்மை அரசை அமைத்தாலும் அவரது லீடர்ஷிப் தலைமைத்துவத்துக்கு எதிராக சவால்கள் எழும்பலாம் என்று நினைக்கிறீர்களா?
சில சில கதைகள் அப்படி சில சில ஆய்வாளர்கள் மூலமாகவும், அவங்க கட்சியில இருந்தே சில கன்சர்வேட்டிவ் எம்பிஸ் மூலமாகவும் கொஞ்சம் வழியாகி வந்திருக்குது. ஆனா அது நிஜத்துல எவ்வளவுக்கு அந்த அந்த சேலஞ்ச் எவ்வளவு வரும் என்று சொல்லி பெருசா நம்பிக்கை இல்ல. என்னென்று சொன்னால், அதாவது இதே மாதிரி எந்த தலைவர் எடுத்து எடுத்துதான் லீடர்ஷிப் ஸ்கில் மூலமாக அபட்ட டர்ன்புல் வின் பண்ணவர், அப்ப திருப்பியும் அந்த நடைக்கு ஆளுங்கட்சி போகும் என்று சொல்லி பெருசாக நம்பிக்கை இல்ல.
இறுதியாக ஒரு கேள்வி பவித்ரா, செனட் அவைக்கான வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனவாதம் பேசும் கட்சி என்று விமர்சிக்கப்படுகின்ற ஒன் நேஷன் கட்சியின் போலின் ஹான்சன் நாடாளுமன்றம் செல்ல இருக்கின்றார். அதேபோன்று நிக் ஜெனபோன் அவரும் அவரது கட்சியைச் சேர்ந்த மேலும் இருவரும் வெற்றி பெறுவார்கள் என்று கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்களது இந்த அரசியல் எழுச்சியை அல்லது வெற்றியை எப்படி பார்க்கிறீர்கள்?
இது ஒரு ஒரு வினோதமான ஒரு சூழ்நிலை, குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு. போல் ஹான்சன் வந்து ஏற்கனவே தேர்தலில் முதல்வர்களாக வந்து சில வாக்குகள் பெற்றாலும் பிறகு அவங்க வோட்டர்ஸ் சப்போர்ட் அங்கே அவங்களுக்கு இருக்கே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவங்க அவ்வளவு போட்ஸ் எடுத்து வந்தது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் அமையக்கூடிய செனட் வந்து பலதரப்பட்ட ஆக்களை, பலதரப்பட்ட கட்சிகளை, பலதரப்பட்ட கொள்கைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் கூறின மாதிரி அந்த அவங்க ஒன் நேஷன் பார்ட்டி வந்து குறிப்பிட்ட அதுவும் குறிப்பாக ஆன்டி இஸ்லாம் இஸ்லாமியதுக்கு எதிராகத்தான் இருக்கிற நிறைய ரேடிக்கல் பாலிசிஸ் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆஸ்திரேலிய மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்குதா இல்லை அந்த என்ன சொல்கிறாங்க ஃப்ரிஞ்ச் என்று சொல்லப்படுற அவங்களோட இதில் தான் இவங்களுக்கு இந்த இது வெற்றி கிடைச்சிருக்குதா என்று சொல்லி கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் இனி வரப்போற இனி அமைய போற இந்த செனட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு இருக்கும் வேண்டா. அதுவும் குறிப்பா இந்த அதாவது பெரும்பான்மை அரசாங்கம் வந்தாலும் சரி சிறுபான்மை அரசாங்கம் வந்தாலும் சரி செனட்டின் அமைப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் வரப்போறன்ற மாதிரி இருக்குது. பலதரப்பட்ட செனட்டர்ஸ் வந்திருக்கிறதால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால ஆகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அரசாங்கமாக தான் இது அமையப்போகுது.
மிக்க நன்றி பவித்ரா உங்களது விளக்கத்துக்கும் இந்த நேரத்துக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, வாய்ப்புக்கும் நன்றி.